நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். மீண்டும் ஒரு பாட்காஸ்டில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம இந்த கொடநாடு கொலை வழக்கில் மேல் விசாரணை நடத்தக்கூடாது என்று அனுபவ் ரவி என்ற அதிமுக பிரமுகரும் இவ்வழக்கில் சாட்சியுமான திரு அனுபவ் ரவி அவர்கள் உச்சநீதிமன்றத்தை அணுகியது தொடர்பாகவும், உச்சநீதிமன்றம் இவ்வழக்கில் என்ன உத்தரவை பிறப்பித்தது என்பது தொடர்பாகவும் நாம இன்னைக்கு பார்க்கலாம். இந்த அனுபவ் ரவி என்பவர் வந்து ஒரு இந்த வழக்கில் ஒரு சாட்சி தான், ஒரு அதிமுகவின் வட்டக்கிளை நிர்வாகியாக உள்ளவர் என்பதெல்லாம் நம்ம ஏற்கனவே ஒரு பாட்காஸ்ட்டில் பார்த்துருக்கோம். இந்த அனுபவ் ரவி வந்து சென்னை உயர்நீதிமன்றம், தமிழக அரசு, தமிழக காவல்துறை மேல் விசாரணை கொடநாடு வழக்கில் மேல் விசாரணை நடத்த எவ்விதமான தடையும் இல்லை என்று அளித்த அந்த தீர்ப்பை எதிர்த்து அனுபவ் ரவி அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த மேல்முறையீடு என்பது இன்று நீதிபதிகள் திரு சந்திரசூட், திரு விக்ரம்நாத் மற்றும் நீதிபதி ஹீமா கோலி ஆகியோர் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு வந்தது. இந்த விசாரணைக்கு வந்தப்போ திரு அனுபவ் ரவி சார்பாக மூத்த வழக்கறிஞர் திரு சித்தார்த் லூத்ரா அவர்கள் ஆஜராகினார். தமிழக அரசு சார்பாக மூத்த வழக்கறிஞர் திரு துஷ்யந்த் தவேவை தமிழக அரசு நியமித்திருந்தது. இந்த வழக்கின் விசாரணை தொடங்கியதுமே வந்து இந்த ஒரு அனுபவ் ரவி சார்பாக வாதங்களை தொடங்கிய திரு மூத்த வழக்கறிஞர் திரு சித்தார்த் லூத்ரா அவர்கள் வினுபாய் ஹரிபாய் மால்வியா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத் என்ற ஒரு வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய ஒரு தீர்ப்பின் அடிப்படையில் தான் நாங்கள் மேல்முறையீட்டுக்கு வந்திருக்கிறோம், உயர்நீதிமன்றத்தில் இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை சுட்டிக்காட்டி காவல்துறைக்கு மேல்முறையீடு நடத்துவதற்கு அனுமதி கிடையாது, அதுவும் வந்து ஒரு வழக்கின் விசாரணை முடியும் தருவாயில் இருக்கையில் இதுபோல் நடத்துவதற்கு அனுமதி இல்லை என்பதை சுட்டிக்காட்டி நாங்கள் வாதிட்டதை சென்னை உயர்நீதிமன்றம் பரிசீலிக்க மறுத்துவிட்டது, இதன் காரணமாகவே நாங்கள் மேல்முறையீடு செய்திருக்கிறோம் அப்படின்னு இந்த வினுபாய் வழக்கை குறிப்பிட்டு அவர்கள் வாதத்தை தொடங்குகிறார். வாதத்தை தொடங்கிய சில நிமிடங்களிலேயே தலைவர் இந்த அமர்வின் மூத்த நீதிபதியான திரு சந்திரசூட் அவர்கள் அந்த வினுபாய் வழக்கில் வழங்கப்பட்டுள்ள அந்த தீர்ப்பை முழுமையாக படியுங்கள், காவல்துறைக்கு மேல் விசாரணை நடத்துவதற்கு எவ்விதமான அதிகாரமும் இல்லை என்று அவ்வழக்கில் எவ்விடத்திலையும் குறிப்பிடவில்லை, அதனால் அந்த வழக்கின் அடிப்படையில் நாங்கள் இந்த வழக்கில் காவல்துறைக்கு மேல் விசாரணை நடத்த அதிகாரம் கிடையாது என்ற அளவில் நாங்கள் தலையிட விரும்பவில்லை என்று அவர் கூறினார். ஆனாலும் திரு சித்தார்த் லூத்ரா அவர்கள் விடாமல் மீண்டும் மீண்டும் வந்து நீங்கள் இந்த தீர்ப்பை பாருங்கள், எனக்கு சிறிது அவகாசம் கொடுங்கள், மேலும் சில தீர்ப்புகளை நான் கோடிட்டு காட்டுகிறேன், மேற்கோள் காட்டுகிறேன் என்றெல்லாம் கூறிய போது அந்த அமர்வு அதை ஏற்கவில்லை. இந்த ஒரு சித்தார்த் லூத்ரா அவர்கள் தனது வாதத்தை நடத்தி கொண்டிருக்கும் போதே இந்த அமர்வில் இருந்த ஒரு நீதிபதியான திரு விக்ரம்நாத் அவர்கள் நோ நோ நோ, இது நாங்கள் விசாரிக்க முடியாது என்று அவர் தங்களது எண்ண ஓட்டத்தை வெளிப்படுத்தினர். அதற்கு பிறகும் அவர் திரு சித்தார்த் லூத்ரா அவர்கள் தொடர்ந்து வாதிட்டவுடன் நீதிபதி திரு சந்திரசூட் அவர்கள் போதும் என்று விட்டு அடுத்த வழக்கை விசாரணைக்கு அழைக்குமாறு கேட்டதும் திரு சித்தார்த் லூத்ரா அவர்களுக்கு இந்த வழக்கை நாங்கள் தள்ளுபடி செய்ய நீதிமன்றம் தள்ளுபடி செய்ய போகிறது என்பது அவருக்கு புரிந்துவிட்டது. இதற்குள் அவர்கள் ஏற்கனவே அவங்களோட மனசை வந்து இந்த பெஞ்ச் இண்டிகேட் பண்ணிட்டாங்க, வி ஆர் கோயிங் டு டிஸ்மிஸ்னு சொல்லிட்டு தான் அவர்கள் அடுத்த வழக்கை விசாரணைக்கு அழைக்கிறார்கள். இதை புரிந்து கொண்ட திரு சித்தார்த் லூத்ரா அவர்கள் வழக்கை வாபஸ் பெறுவதற்கு தங்களுக்கு அனுமதி வேண்டும் என்று கேட்டவுடன் மேட்டர் டிஸ்மிஸ்ட் அஸ் வித்ட்ரான் என்று இந்த வழக்கு இன்று தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது. இந்த சென்னை உயர்நீதிமன்றத்திலும் சரி, உச்சநீதிமன்றத்திலும் சரி, எடப்பாடி பழனிசாமியுடைய பினாமியாக கருதப்படும் திரு அனுபவ் ரவி அவர்கள் சார்பாக எடுத்து வைக்கப்பட்ட வாதங்கள், முக்கிய வாதங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, உச்சநீதிமன்றம் மூன்று திரு ரோஹிண்டன் நாரிமன் நீதிபதி அவர்கள் தலைமையிலான மூன்று நீதிபதிகள் அமர்வு வந்து ஒரு மேஜிஸ்ட்ரேட்டு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்கு உத்தரவிட உரிமை இல்லை, அதாவது ஒரு வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட பிறகு மேல் விசாரணை நடத்த உத்தரவிடுவதற்கு நீதித்துறை நடுவர் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அதிகாரம் இல்லை என்ற ஒரு தீர்ப்பையின் அடிப்படையில் தான் இவர்கள் மீண்டும் மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்தையும் உச்சநீதிமன்றத்தையும் அணுகிறார்கள். அந்த வழக்கு என்னென்னு பார்ப்போம். இந்த வினுபாய் ஹரிபாய் மாளவியா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத் என்ற வழக்கு என்ன வழக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஒரு சாதாரண நிலத்தகராறு தொடர்பான வழக்கு. அந்த நிலத்தகராறில் வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த எல்லா இடங்களிலும் நடைபெறுவது போல் அந்த பத்திரத்தை, சொத்து பத்திரத்தை எல்லாம் வந்து ஃபோர்ஜரி பண்ணி அந்த நிலத்தின் உண்மையான உரிமையாளர்கள் வெளிநாட்டுகளில் இருக்கையில் இங்கேயே ஒருத்தர் வந்து நான் தான் இந்த நிலத்துக்கு அசலான வாரிசுன்னு சொல்லி ஏமாற்றி ஃப்ராடுத்தனம் பண்ணி அந்த ஃபோர்ஜடு டாக்குமெண்ட்டில் அதை ஒரு லேண்டை ரிஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. அந்த லேண்டு வந்து குஜராத் மாநிலம் சூரத் நகரில் வந்து பல கோடி ரூபாய் மதிப்பில் உள்ள ஒரு நிலம்ன்றதுனால இந்த வழக்கு உச்சநீதிமன்றம் வரைக்கும் தகராறில் போகுது. இந்த வழக்கில் வந்து இந்த மாதிரி எங்களை ஏமாற்றிட்டாங்க, டாக்குமெண்ட்ஸ் ஃபோர்ஜ் பண்ணிட்டாங்கன்னு ஒரு தரப்பு புகார் கொடுத்ததும் அந்த காவல்துறை வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி முடித்து ஒரு 4-5 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறது. ஏன்னா இந்த வழக்கில் வந்து 10 ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை கிடையாது என்பதால் இந்த வழக்கு நீதித்துறை நடுவர்கிட்ட போகுது, அதாவது மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போகுது. பத்து ஆண்டுகளுக்கு மேலன்னா அமர்வு நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கும். அமர்வு நீதிமன்றம் என்றால் செஷன்ஸ் ஜட்ஜு. ஸோ இந்த வழக்கு வந்து நீதித்துறை நடுவர் முன்பு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டோன்னு இந்த குற்றவாளிகள் தரப்பில் வந்து நீதித்துறை நடுவரிடம் ஒரு மனுவை தாக்கல் செய்கிறார்கள். அதில் வந்து என்ன தாக்கல் செய்கிறாங்கன்னா, இந்த வழக்கில் வந்து இன்னும் பல்வேறு விவரங்கள் அடங்கியிருக்கு, இந்த காவல்துறை வந்து இதை சரியாக விசாரணை நடத்தவில்லை, அதனால் குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 173 கீழ் 8 கீழே நீதிமன்றம் ஒரு மேல் விசாரணை நடத்த, ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் நடத்த உத்தரவிடணும் என்பதுதான் அந்த வழக்கு. அந்த நீதித்துறை நடுவர் வந்து அந்த வழக்கை வந்து தள்ளுபடி செய்கிறார், மேல் விசாரணை நடத்த வேண்டும் என்ற இவர்களது கோரிக்கையை வந்து அவர்கள் தள்ளுபடி செய்து விடுகிறார்கள். இதையடுத்து நீதித்துறை நடுவர் பிறப்பித்த உத்தரவு என்பதனால் இதை எதிர்த்து இவர்கள் நீதித்துறை அமர்வு நீதிமன்றத்திற்கு செஷன்ஸ் கோர்ட்டுக்கு வந்து அவர்கள் முறையிடுகிறார்கள் குற்றவாளிகள் தரப்பில். இந்த மாதிரி நீதித்துறை நடுவர் வந்து மேல் விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை செய்து வைத்த மனுவை தள்ளுபடி செய்துவிட்டார், ஆகையால் அந்த உத்தரவை ரத்து செய்து அமர்வு நீதிமன்றம் இவ்வழக்கில் மேல் விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் அப்படின்ட்டு ஒரு கோரிக்கை மனுவை அமர்வு நீதிமன்றத்தில் செஷன்ஸ் கோர்ட்டில் தாக்கல் செய்கிறாங்க. அமர்வு நீதிபதி அந்த வழக்கின் இவர்கள் தரப்பில் வாதங்களை கேட்டு முடித்த பிறகு உடனடியாக இந்த வழக்கில் மேல் விசாரணை நடத்தலாம் அப்படின்ட்டு உத்தரவிடுகிறார். அதன்படி மேல் விசாரணை நடத்தப்பட்டவுடன் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஏதோ ஒரு ஃப்ராடுத்தனம் நடந்திருக்கு போல இருக்கு. அந்த வழக்கின் விசாரணை அதிகாரி 3 மேல் விசாரணை அறிக்கையை வந்து அந்த நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறார். அதற்கு பிறகு ஒரு சில நாட்கள் கழித்து இன்னொரு அறிக்கை 2 தாக்கல் செய்கிறார். அந்த 2 என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வந்து ஏதோ செட்டிங் பண்ணிட்டாங்க போல இருக்குது. அந்த 2 என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 இப்போது இவ்வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டவர்கள் மீது எந்த விதமான ஆதாரமும் கிடையாதுன்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காரு. இதை எடுத்து அந்த புகார்தார தரப்பு வந்து குஜராத் உயர்நீதிமன்றத்தை நாடுகிறார்கள். குஜராத் உயர்நீதிமன்றம் இதில் ஏதோ தப்பு நடந்திருக்குன்றதை கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுவும் குறிப்பாக எப்படி பார்க்குறாங்கன்னா, ஐஓ வந்து அந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் இந்த ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டை வந்து 3 சமர்ப்பிக்கிறார். அதுவும் வந்து அவர் வந்து உயரதிகாரிகள் மூலமாக, அரசு வழக்கறிஞர்கள் மூலமாக தான் இந்த அறிக்கையை வந்து அவர் அமர்வு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்க வேண்டும். மாறாக இவர் நேரடியாக போய் செஷன் ஜட்ஜுக்கிட்ட இதை கொடுக்குறாரு. ஸோ இதில் ஏதோ தப்பு நடந்திருக்க மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு அந்த மேல் விசாரணை நடத்த உத்தரவிட்ட அந்த அமர்வு நீதிமன்றத்தின் தீர்ப்பை ரத்து செய்ததோடு அந்த புலனாய்வு அதிகாரி அளித்த 2 வந்து நாங்கள் தள்ளுபடியை ரத்து செய்கிறோம் அப்படின்ட்டு குஜராத் உயர் பிறப்பித்த ஒரு உத்தரவின் அடிப்படையில் தான் வந்து இந்த வழக்கு வந்து அது சென்னை உச்சநீதிமன்றத்துக்கு போகுது. அந்த வழக்கில் தான் நீதிபதி ரோஹிண்டன் நரிமன் அவர்கள் அந்த ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார். அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் அனுபவ் ரவி தரப்பு உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றத்தை அணுகிறார்கள். அந்த உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்கின்றதை நாம் ரொம்ப கவனமாக பார்க்கணும். உச்சநீதிமன்றம் தங்களுடைய தீர்ப்பில் எந்த இடத்திலும் காவல்துறைக்கு மேல் விசாரணை நடத்துவதற்கு அனுமதி, குற்றவியல் நடைமுறை சட்டத்தின்படி அனுமதி கிடையாது அப்படின்ட்டு எந்த இடத்திலும் அவர்கள் பதிவு செய்யவில்லை. மாறாக அந்த தீர்ப்பு நெடுகிலும் அவர்கள் மீண்டும் மீண்டும் பதிவு செய்வது என்னவென்றால், ஒரு வழக்கில் குற்றப்பத்திரிகையில் தாக்கல் செய்யப்பட்டு விட்டாலும் கூட காவல்துறை குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 173(8) அவர்கள் மேல் விசாரணை நடத்துவதற்கு எல்லா விதமான அதிகாரங்களும் உண்டு என்று குறிப்பிட்டுள்ளதோடு, நீதித்துறை நடுவருக்கும் மேல் விசாரணை நடத்துவதற்கு உத்தரவிட அதிகாரம் இல்லை என்று அந்த குஜராத் உயர்நீதிமன்றம் எடுத்த அந்த முடிவையும் தவறு என்று அவர்கள் அந்த தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதில் பார்த்தீங்கன்னா, இது ஒரு சாதாரண ஒரு லேண்டு கிராப் வழக்குன்னு வச்சுக்கலாமே, ஒரு ஃபோர்ஜரி பண்ணி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஃபோர்ஜரி பண்ணி ஒரு 2 தகராறு, இதில் ஒரு போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறாங்க. அதில் வந்து மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட வந்து போய் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் வேணும் அப்படின்ட்டு கேட்கும்போது மேஜிஸ்ட்ரேட் வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் பண்ண முடியாதுன்னு சொன்னோன்னா, அவங்க அப்பீலுக்கு செஷன்ஸ் கோர்ட்டு போகிறாங்க. செஷன்ஸ் கோர்ட்டு வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் பண்ணலான்னு சொன்ன உடனே, அந்த ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் பண்ணதுக்கு பிறகு வந்து இதில் ஏதோ ஃப்ராடு நடந்திருக்குன்ட்டு உயர்நீதிமன்றம் கருதியதன் காரணமாக அந்த மேல் விசாரணைக்கு பிறப்பித்த அமர்வு நீதிமன்ற உத்தரவு மற்றும் அந்த மேல் விசாரணை நடத்தி அந்த அதிகாரி சமர்ப்பித்த 2 இவற்றை ரத்து செய்கிறார்கள். குஜராத் உயர்நீதிமன்றம் அவ்வாறு ரத்து செய்கையில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அப்சர்வேஷன் என்னென்னா, மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் பண்ணுறதுக்கு கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 173(18) கீழே மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் பண்ணுறதுக்கு எந்த விதமான பவர்ஸும் கிடையாது அப்படின்ட்டு அதில் போட்டிருக்காங்க. இதுதான் வந்து ஒரு லீகல் குவஸ்டினாக உச்சநீதிமன்றத்தின் முன்னாடி வருது. உச்சநீதிமன்றத்தின் முன்னாடி வரும்போது அவர்களும் வந்து மேஜிஸ்ட்ரேட்டுக்கு பவர்ஸ் இருக்கா இல்லையான்ற கொஸ்டின்குள்ளே தான் அவங்க டீப்பாக போய் கம்ப்ளீட்டாக அதை டிஸ்கஸ் பண்ணி மேஜிஸ்ட்ரேட்டுக்கு பவர்ஸ் இருக்கின்றதை அப்ஹோல்டு பண்ணதோடு, காவல்துறைக்கு எந்த கட்டத்தில் வேண்டுமானாலும் மேல் விசாரணை நடத்துவதற்கு அனுமதி உண்டு என்பதை அந்த தீர்ப்பு நெடுகிலும் விவாதித்திருக்கிறார்கள். காவல்துறை ஒரு வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விட்டது என்பதனாலேயே காவல்துறைக்கு மேல் விசாரணை நடத்துவதற்கான அதிகாரங்கள் எந்த கட்டத்திலும் பறிக்கப்படவில்லை. இதில் வந்து சில தீர்ப்புகளில் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், அவர்கள் நீதிமன்றத்தின் அனுமதியை பெற்ற பிறகு மேல் விசாரணை செய்ய வேண்டும் என்று சில தீர்ப்புகளில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். சில தீர்ப்புகளில் தகவல் தெரிவித்தால் போதும் என்று தான் குறிப்பிட்டிருக்கிறார்கள். நாம் மீண்டும் இப்போ கொடநாடு வழக்குக்கு வருவோம். இந்த இப்போ விவாதித்தோம் இல்லையா, அந்த குஜராத் வழக்கு, வினுபாய் ஹரிபாய் மால்வியா என்ற இந்த வழக்கு, இந்த வழக்கின் அடிப்படையில் தான் சென்னை உயர்நீதிமன்றத்திலையும் உச்சநீதிமன்றத்திலையும் வந்து எடப்பாடி தரப்பு வந்து அணுகி இந்த தமிழக காவல்துறை திமுக அரசின் கீழே வந்து மேல் விசாரணை கொடநாடு வழக்கில் நடத்திவிடக்கூடாது என்பதில் கடுமையான முனைப்போடு வந்து முயற்சி செய்தார்கள். அந்த முயற்சிகள் அத்தனையும் இன்றைக்கு தோல்வியில் முடிந்திருக்கிறது. இந்த இவங்க வந்து எந்த கேஸ் இந்த வினுபாய் என்ற இந்த வழக்கை நம்பி தான், இந்த வழக்கை ரிலே பண்ணி தான் உயர்நீதிமன்றத்திலையும் வாதாடினார்கள், உச்சநீதிமன்றத்திலையும் வாதாடினார்கள். அந்த தீர்ப்பை அவர்கள் சரியாக படித்தார்களா இல்லையான்றது தான் நம்ம இப்போ இவ்வளோ நேரம் அந்த தீர்ப்பை பற்றி விவாதித்ததிலிருந்து நமக்கு தெரிய வருகிறது. ஏன்னா அந்த தீர்ப்பை படிச்சிருந்தாலே போலீஸோட பவர்ஸ் எந்த இடத்துலையும் கண்ட்ரோல் ஆகலை, காவல்துறையோட விசாரணை நடத்தும் அதிகாரம் எந்த இடத்துலையும் எந்த நீதிமன்றமும் பறிக்கவில்லை என்பதை இந்த தீர்ப்பிலேயே மீண்டும் மீண்டும் பல இடங்களில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த தீர்ப்பின் அடிப்படையில் கொடநாடு வழக்கில் மேல் விசாரணை செய்யக்கூடாது என்று நீங்கள் நீதிமன்றத்தை அணுகுவதனால் இவர்களுக்கு என்ன ஒரு பலன் கிடைத்துவிடப் போகிறது என்ற நம்பிக்கையில் இவர்கள் அணுகினார்கள் என்பது உள்ளபடியே புரியவில்லை. இப்போ போயிட்டாங்களா, உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லிடுச்சு, நாங்கள் இது தலையிட மாற்றம் சொல்லிட்டு வழக்கையும் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இப்போது உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றம் இரண்டு நீதிமன்றங்களிடமிருந்தும் காவல்துறை கொடநாடு வழக்கில் மேல் விசாரணை செய்வதற்கான அதிகாரம் அவர்களுக்கு உள்ளது என்ற சான்றிதழை எடப்பாடி பழனிசாமி பெற்று தமிழக காவல்துறைக்கு வழங்கியிருக்கிறது என்று தான் இந்த இரண்டு வழக்கின் தீர்ப்புகளிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். எடப்பாடி பழனிசாமிக்கு யார் சட்ட ஆலோசகர்கள்னு தெரியல. இந்த வழக்கை வந்து இவர் எப்படி கையாண்டிருக்க வேண்டும் என்றால், இது வரட்டும், நாளைக்கு ஒருவேளை காவல்துறை விசாரணையில் ஏதாவது ஆதாரங்கள் கிடைத்தால் அவர்கள் ஒரு கட்டத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை விசாரணைக்காக அழைக்கக்கூடும். அந்த சமயத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே உயர்நீதிமன்றத்தை அணுகி, காவல்துறை திமுக அரசின் காவல்துறை என்னை பொய்யாக ஒரு வழக்கில் சிக்க வைப்பதற்காகத்தான் விசாரணைக்கு அழைக்கிறார்கள், அரசியல் பழிவாங்கும் காரணத்துக்காக நான் விசாரணைக்கு அழைக்கப்படுகிறேன் என்ற நிலைப்பாட்டை எடுத்திருந்தார் என்றால், அப்போது நீதிமன்றம் இதை எப்படி பார்த்துருக்கும் என்பதை சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு முன்னாள் முதல்வர்னு சொல்கிறார், அதில் நியாயம் இருக்கிறது. நாங்கள் இப்போ இருக்கக்கூடிய திமுக அரசும் நாங்கள் அரசியல் ரீதியாக எதிரிகள் என்று சொல்கிறார், அதில் நியாயம் இருக்கிறது. இந்த வழக்கில் என்னை சிக்க வைப்பதற்காக காவல்துறை விசாரணை நடத்துகிறது, மேல் விசாரணை நடத்துகிறதுன்னு சொன்னால் நீதிமன்றம் அதுக்காக மேல் விசாரணை நடத்துங்கன்னு சொல்லாது. ஆனால் அந்த நேரத்தில் இவரை கைது செய்யக்கூடாது என்று நீதிமன்றம் உத்தரவிடக்கூடும். விசாரணை நடத்தும்போது எடப்பாடி பழனிசாமியின் வழக்கறிஞர்கள் உடன் இருக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கலாம். அந்த மாதிரி நெருக்கடி வரக்கூடிய நேரத்தில் நீதிமன்றத்தை அணுகுவதை விட்டுவிட்டு துரு துருன்னு போய் இப்போவே போய் ஹைகோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய், அதுவும் எப்படி இவராக நேராக செல்லவில்லை, இவருடைய கட்சியை சேர்ந்த அனுபவ ரவி என்ற ஒருவரை உயர்நீதிமன்றத்துக்கும் உச்சநீதிமன்றத்துக்கும் அனுப்பி தன்னுடைய பதட்டத்தை வெளிக்காட்டி கொண்டதோடு இந்த வழக்கில் மேல் விசாரணை நடத்துவதற்கு தடை இல்லை என்ற உத்தரவை உச்சநீதிமன்றத்திலேருந்தே வாங்கி கொடுத்து விட்டார். இப்போ அடுத்து வந்து இப்போ இதுவரைக்கும் தமிழக காவல்துறை படிப்படியாகத்தான் அடிகளை எடுத்து வைத்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட திரு சயான் அவர்கள் விசாரிக்கப்பட்டார், அந்த எஸ்டேட்டு மேனேஜர் நடராஜன் அவர்கள் மீண்டும் அழைத்து விசாரிக்கப்பட்டார், இறந்து போன கனகராஜின் சகோதரர் திரு தனபால் அவர்கள் விசாரிக்கப்பட்டார் என்று ஊடகங்களிலிருந்து வரும் செய்திகள் மூலமாக நாம் புரிந்து கொள்கிறோம். இதற்கு பிறகு வந்து இவ்வளவு நாள் வந்து காவல்துறை படிப்படியாக ஸ்டெப் எடுத்து வைத்த தமிழக காவல்துறை இனிமேல் வந்து இதே போல் பொறுமையை கையாளுமா என்றால் நமக்கு அதுக்கு எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது. ஏன்னா உச்சநீதிமன்றமே நீங்கள் மேல் விசாரணை நடத்துவதற்கு தடையில்லை என்று தெரிவித்துவிட்ட இந்த சூழ்நிலையில் காவல்துறை வந்து இனிமேல் கைது நடவடிக்கைகள் இறங்குவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. உதாரணத்துக்கு இந்த வழக்கில் வந்து ஒரு உண்மையை தெரிந்த ஒருவர் காவல்துறையோட விசாரணைக்கு ஆஜராகாமல் டிமிக்கு கொடுத்துட்டோ இல்லை உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துட்டோ ஏதாவது ஒரு வேலையை பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க, காவல்துறை இனிமேலும் வந்து வெறுமனே சம்மன் கொடுத்துட்டு அவர்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காது, நேரடியாக அவர்களை கைது செய்து காவல்துறையோட கஸ்டடியில் வச்சு விசாரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அந்த மாதிரி கைது நடவடிக்கைகள்லாம் நடக்குமே ஆனால் அந்த கட்டத்தில் எடப்பாடி நீதிமன்றத்தை அணுகுவதற்கான ஒரு வாய்ப்பை ஒரு ஆப்ஷனை இப்போ ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட்டை அனுபவ ரவியை வச்சு அணுகியதால் அவர் அந்த வாய்ப்பையும் இழந்து விட்டார். இப்போது அடுத்தடுத்து காவல்துறை இப்போ காவல்துறையோட காவல்துறைக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகள் அனைத்தும் உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்ற உத்தரவுகளால் நீக்கப்பட்டு விட்டன. அடுத்த கட்ட நகர்வாக காவல்துறை என்ன செய்ய போகிறது இவ்வழக்கில் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் நிச்சயமாக அதிரடி நடவடிக்கைகள் இருக்கும் என்பதை மட்டும் நாம் சந்தேகம் இல்லாமல் நம்பலாம். தொடர்ந்து உங்களுக்கு இந்த வழக்கில் என்னென்ன அப்டேட்ஸ் இருக்கின்றதை நான் வழங்கி கொண்டிருக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் சவுக்கு சங்கர். நன்றி.